கைவிளக்கோடு அந்த கண்ணொளியானது அழிந்து கிடந்து விடயங்களை கண்டுவருவது போலதான் தத்துவங்களை சார்ந்து அறிந்து வருகின்றது. ஆகவே எந்த தத்துவத்தையும் விஞ்ஞானத்தினாலே விளக்க முடியாது. அது விளக்குவது உலகப் பொருள்கள், அவைதான் தாத்விக பொருள்கள். பின்னால் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தத்துவங்களை பற்றி சிந்தனைக்கு விஞ்ஞானத்தால் ஒருபோதும் வர முடியாது. ஆகையினாலே இங்க வந்து மனதை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அகங்கார தத்துவத்தை சொன்னார்கள், அது மூன்று வகைப்பட்டது. அதுல தைசத அகங்காரம் என்பது ஒன்று, அதிலிருந்து இந்த மனம் என்பது தோன்றுகின்றது. இன்னும் அந்த மனதினுடைய தொழில் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையோடு அது அந்த கருத்துக்கள் எவ்வளவு ஒத்து விளங்குகின்றன என்பது நமக்கு நல்லாவே நம்மால் உணர முடியும். இப்போது அது அதனுடைய தோற்றத்தை நம்ம பார்ப்போம். மனம் அது தைசதத்தின் வந்து தைசத அகங்காரத்திலிருந்து மனமானது தோன்றி வந்து என்ன தொழில் செய்யும்? ஒரு பொருளை முந்தி நினைவதும் செய்து முற்பட்டு ஒரு பொருளை வந்து நினைக்கும். வந்து எதிர்பட்ட ஒரு விடயத்தை வந்து அது வந்து சிந்திக்கின்றது, அதான் நினைவதும் செய்து. சரி, சிந்திச்சு தெளிவு பெற்றுமா? இல்லை, அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். மனதுக்கு வந்து சந்தேகப்படுதல் தான் அதனுடைய இயல்பு. ஐயம் என்றால் சந்தேகம். நினைவதும் செய்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும் என்று சொன்னார். இது சுவாமியுடைய உரையின் துணை கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் அம்மூன்ற நூல் தைசரகங்காரத்தினின்றும் மனம் தோன்றி எதிர்பட்டதொரு விடயத்தை இஃது யாதாகற்பாற்று என சித்தரூபமாய் என்று சிந்தித்தும். யாதாகற்பாற்று அப்படின்னா இது எதுவாக இருக்குமோ, ஒரு உருவத்தை பார்க்கின்றோம், இந்த உருவம் என்ன உருவமாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையைத்தான் இந்த மனம் செய்கின்றது. அப்படி செய்யும் பொழுது அது சித்தம் என்று பெயர் பெறுகின்றது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சரி இது என்ன உருவம் நிச்சயிக்கிற வேண்டிதான் அப்படின்னு ஒரு வேட்கையை விளைவித்து நிற்கும். பின் அதன்கண் ஐயுற்று நிச்சயித்திருக்கின்றதாகிய வேட்கையை விளைத்தும் நிற்கும். அந்த ஐயத்தை ஏற்படுத்தினா சந்தேகம் தான் என்ன வரும், ஒரு தாகம், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இதை எப்படியாவது இதில் தெளிவு பெறணும் அப்படிங்கிற வேட்கை. ஆக சந்தேகத்தை தான் அது வந்து எழுப்பி நிற்கும். முதல்ல மனம் வந்து சித்தரூபமாக இது என்ன உருவம், இது என்ன ஓசை என்று அப்படி சிந்தித்து நிற்கும். ஏன்னா கண்ணு வந்து இது ஒரு உருவம் தான் காட்டியிருக்கு, இன்னாருன்னு கண்ணு காட்டல. காதும் இது ஒரு ஓசைன்னு மட்டும்தான் காட்டியிருக்கிறது, இன்னும் ஓசைன்னு காட்டல இல்லையா. அந்த அப்படி பகுத்தறியாமல் பொதுவாக அறியப்பட்ட அந்த உருவம் ஓசை போன்ற விஷயங்கள் உள்ள போய் முதல்ல மனதினால் இது என்ன உருவம் என்ன ஓசைன்னு சிந்திக்கப்படுகின்றது. அப்போ அந்த மனமானது சித்தம்னு பெயர் பெறுகின்றது. பாட்டெல்லாம் எழுதுறோம், சித்தம்னு எழுதுறோம், மனம்னு எழுதுறோம், ஆனா வரையறை இங்கதான் இருக்கு, சித்தியாரில் தான் இருக்கு. சித்தமாக இருந்து இது என்ன விடயம் என்று சிந்தித்து, அப்புறம் மனமாக இருந்து இது இன்ன ஓசையா அந்த ஓசையா, இது இன்ன ஆளா அந்த ஆளா அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்தி, அப்புறம் அகங்காரம் துடிப்பட்டு இது இன்னதுன்னு நிச்சயிப்பேன் நான் என்ற ஒரு உணர்வை எழுப்பி, அதன் பிறகு புத்தி தத்துவம் தான் இது இன்னதுன்னு நிச்சயிக்கின்றது. இதுதான் அந்தக்கரணங்களின் துடிப்பாடு. அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம அன்றாட வாழ்வில் வந்து ஒரு பொருளை பார்த்த உடனேயே இதை பார்த்த உடனே மைக்குன்னு சொல்லி எனக்கு நிச்சயிக்கப்பட்டு அறிவு தோன்றுகின்றதே, இதை நூலை பார்த்த உடனே நூல்னு உடனே தோன்றுகின்றதே, என்ன முதல்ல ஏதோ ஒரு நூல் அப்படின்னு உணர்வு நிகழ்ந்து, அப்புறம் என்ன நூல்னு சொல்லிட்டு ஐயன் நிகழ்ந்து, அப்புறம் என்ன நூல்னு நிச்சயித்திட வேண்டியதான்னு உணர்வு நிகழ்ந்து அப்புறமா நிச்சயிக்கிறோம். பார்த்த உடனே தான் இது என்ன பொருள்னு தெரிஞ்சு போயிருதே அப்படின்னா, இந்த தொழில்கள் எல்லாம் விரைவாக நடக்கின்றன. பார்த்த உடனே தெரிஞ்சிருதுன்னா அவனே கண்ணை பார்த்த உடனே கண்ணு வந்து இது புத்தகம் தான் நிச்சயித்து காட்டியிருதுன்னு அர்த்தம் இல்லை. உள்ள இந்த வேலைகள்லாம் நடக்கு, ஆனா விரைவாக நடக்கின்றன. அது என்ன விரைவாக நடக்கின்றன, நீங்க பாட்டில் சும்மா சொல்றீங்களே அப்படின்னு சொன்னார். இப்ப மைக்ல தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இது ஒளிபெருக்கியிலே எப்படி கேட்கின்றது, உடனடியாக கேட்கின்றது. உடனடியாக கேட்கின்றதுன்னா அப்ப நேரம் இது வந்து பேச்சு அப்படியே ஸ்பீக்கருக்கு போய் அப்படியே கேட்கின்றதா? எத்தனை வேலைகள் நடக்கின்றன. இந்த மைக்கில் ஒரு மெல்லிய சவ்வானது அதிர்கின்றது. இது முன்னாள் நின்று ஒளி எழுப்பப்படும் பொழுது மைக்கில் உள்ள அந்த மெல்லிய சவ்வு அதிர்கின்றது. அதனோடு ஒரு கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. அந்த கம்பியானது இரண்டு காந்தமுனைகளுக்கு இடையே உள்ளது. அந்த கம்பி அதிர்வுறும் பொழுது, காந்தமுனைகளுக்கு இடையே அந்த கம்பி அதிர்வுறும் பொழுது அந்த கம்பியிலே மின் ஆற்றல் தூண்டப்படுகின்றது. இதன் மூலம் பேசக்கூடிய ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. அது மாற்றப்பட்டு அப்படியே இந்த இணைப்பு ஒயர்கள் வழியாக போய் அது போய் ஆம்பிளிஃபயர் பாக்ஸை போய் அடைந்து அந்த ஆம்பிளிஃபயர் பாக்ஸ் என்ன பண்ணுது, அந்த மின் ஆற்றலை அதிக அளவிலே பெருக்குகின்றது. அதிக வலிமை கொண்ட மின் ஆற்றலாக எந்த அளவுக்கு பேச்சாற்றல் இருக்குமோ அதே அளவு ஆற்றலோட தான் அது மின் ஆற்றலாக இந்த மைக்கால் மாற்றப்படுகின்றது. ஆனால் ஆம்பிளிஃபையருக்கு போகும்போது அந்த மின் ஆற்றலை அதிக வலிமை கொண்ட மின் ஆற்றலாக அந்த ஆம்பிளிஃபையர் மாற்றி விடுகின்றது. அந்த அதிக வலிமை கொண்ட மின் ஆற்றலானது லவுட் ஸ்பீக்கரை அடையும் பொழுது அந்த லவுட் ஸ்பீக்கர் அதை அப்படியே அந்த மின் ஆற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றிவிட்டது, அதே அதிக வலிமையில் வைத்து. அதான் இங்க குறைந்த ஓசையோடு பேசினாலும் அங்க வந்து அதிக ஓசையோடு கேட்கின்றது. அப்ப எத்தனை வேலைகள் இங்கே நடக்கின்றன? முதல்ல மைக்கில் வந்து ஒளி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. ஆம்பிளிஃபையர்ல அந்த ஆற்றல் மிகவும் பெருக்கப்படுகின்றது. பெருக்கப்பட்ட மின் ஆற்றல் லவுட் ஸ்பீக்கரை அடையும் பொழுது அது பெருக்கப்பட்ட ஒளி ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. ஆனா இத்தனை வேலைகளும் வந்து படிப்படியாக மெதுவாக நடக்கின்றதா? அப்படின்னா 4வது அடி 5வது அடி பேசும்போதுதான் முதலடியில் பேசுனது ஸ்பீக்கர்ல கேட்கும் இல்லையா? அங்க பேசும்போதே அங்க கேட்கின்றது சொன்னால் அப்ப இத்தனை வேலைகளும் நடக்கவில்லை என்று மறுக்க முடியுமா? இத்தனை வேலைகளும் விரைவாக நடக்கின்றன. இவையெல்லாம் வந்து தாத்துவிகங்கள். உலகத்தில் நாம பார்ப்பவை எல்லாமே தாத்துவிகங்கள். இவற்றுக்கும் மூல காரணமாக உள்ளவை தத்துவங்கள். இப்ப தாத்துவிகங்களே இவ்வளவு வேகமாக தொழில் செய்தால் தத்துவங்கள் எவ்வளவு வேகமாக தொழில் செய்யும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினால்தான் இங்க நமக்கு அந்த வேகமாக உள் உறுப்புகள் துளிர்படுவதனால் நமக்கு அவற்றினுடைய தொழிற்பாடுகளை படிப்படியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ பார்த்த உடனே இன்னார தெரிஞ்சுக்கிட்டோம், கேட்ட உடனே இந்த பாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உள்ள இவ்வளவு காரியங்கள் நடக்கின்றன. இந்த அனுபவமானது பார்த்து பழகாத ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, கேட்டு பழகாத ஒரு ஒளியை புதிதாக கேட்கும் பொழுது, அல்லது வங்கிய வெளிச்சத்திலே ஒரு பொருளை தொலைவில் என்று பார்க்கும் பொழுது இந்த படிப்படியான அனுபவங்கள் நம்மால் நன்கு உணரப்படும். மங்கிய வெளிச்சத்திலே தொலைவில் ஒரு பொருளை பார்க்கின்றான் என்று சொன்னால் முதல் அது ஏதோ ஒரு பொருள் என்றுதான் பார்க்கும். அப்புறம் அது என்ன பொருள்னு ஒரு சிந்தனை வரும். அது சித்தத்தினுடைய வேலை. ஏதோ ஒரு பொருள்னு பார்த்தது கண்ணால் அவன் பெற்ற அறிவு. அப்புறம் சித்தம் இது என்ன பொருள்ன்ற சிந்தனையை தூண்டும். அப்புறம் மனமானது இது அந்த பொருளோ இந்த பொருளோ என்ற ஐயத்தை விளைவித்தனர். ஏன்னா சிந்தனையை தூண்டுறதுனால அது பற்றியே சிந்திப்போம். அப்போ அது அந்த பொருளா இந்த பொருளான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஒரு கடற்கரையில மங்கிய வெளிச்சத்தில் ஒருத்தன் சிப்பியை பார்த்தான் என்று சொன்னால் அது சிப்பி போலவும் காணப்படலாம், வெள்ளி போலவும் காணப்படலாம். இப்ப சிப்பியா வெள்ளியா இல்லையா, அவரு தகடா அல்லது நாணயமா, அது என்ன பொருள் சிந்தனை? தகடு மாதிரி இருக்கு, நாணயம் மாதிரி இருக்கு, அது தகடா நாணயமா ஐயப்பாடு, இது என்னன்னு பாத்திர வேண்டிதான். நாணயமா இருந்தா ரொம்ப நல்லா இருப்பேன், என்னன்னு பாத்திர வேண்டிதான். ஒரு ஊக்கம், அதான் அகங்காரத்துக்கு ஒளி. தகடா நாணயமானு சந்தேகத்தை எழுப்பினதோட மனத்தின் தொழில் முடிந்தது. அகங்காரம் வந்து தகடா நாணயமா என்னன்னு பாத்திர வேண்டிதான் அப்படின்னு ஒரு ஊக்கம் பிறந்தாதான் மேற்கொண்டு அதை நிச்சயிக்கிறத வந்து வேலை நடக்கும். ஏதாவது இருந்துட்டு போகுது அப்படின்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இந்த அகங்காரம் தான் வந்து தகடா நாணயமானு பாத்திரணும். அப்புறம் போய் அதை தெளிவாக போய் பார்க்கின்றான். அப்புறம் வந்து புத்தி தத்துவமானது இது இன்னதுதான் நிச்சயிக்கின்றது. ஆகவே இது போன்ற சில நிலைகளிலே நான் இந்த தொழிற்பாடுகளை உணரலாம். ஆக தைசத அகங்காரத்தில் என்றும் மனம் தோன்றி எதிர்ப்பட்டதொரு விடயத்தை இது யாதாகற்பாற்று, அதாவது என்னவாக இருக்குமோ என சித்தருவமாய் நின்று சிந்தித்தும் பின் அதன்கண் ஐயுற்று ஐயம் வருவதனால் என்னாகுது? நிச்சயத்த நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டோங்கிற வேட்கை வருது. நிச்சயத்தற்கண்ணதாகிய வேட்கையை விடைத்தும் நிற்கும். அப்புறம் என்ன சொல்றார்? ஆகிய இனமலி சோத்திராதி என்ன அப்படின்னா, அந்த தைசத அகங்காரத்தில் இருந்துதான் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றுகின்றன. அவைதான் நமக்கு ரொம்ப பிரபலம். இதுவரை சொன்ன தத்துவங்கள் கூட மனம் என்ன நமக்கு கொஞ்சம் கேட்டு பழகிருக்கலாம், அகங்காரம் புத்தி வர பழகிருக்கலாம், அதற்கு மேல சொன்ன பிரகிருதி வித்யா தத்துவங்கள்லாம் புதிதா இருக்கலாம். ஆனா இனி வரப்போவே நமக்கு ரொம்ப பிரபலமானவாய்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் வந்து மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகள், அவைதான் ஞானேந்திரியங்கள். இந்திரியம் என்றால் கருவி, ஞானேந்திரியம் என்றால் அறிவை விளக்கக்கூடிய கருவி. முதல்ல வந்து என்ன உருவம்னு கண்ணு வந்து ஏதோ ஒரு உருவம்னு கண்ணு காட்டினாதானே அப்புறம் வந்து மனம் தொழிற்படுவது புத்தி நிச்சயிப்பதெல்லாம் அப்புறம் தானே இல்லையா? ஆகையினாலே இந்த கண்ணு தான் முத முதல்ல ஒரு காட்சியை வந்து காட்டுது, காது தான் முத முதல்ல ஒரு ஓசையை வந்து நம்மை வந்து கேட்கும்படி செய்கின்றது, முதல்ல வேலை செய்வது இவை தான். அதனால ஞானத்திற்கு வாயிலாக இருப்பவை இவை தான். ஞானம்னா உலகியல் ஞானம். ஆகவே இவை வந்து ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் என்று சொல்லப்படும். மனத்தின் கண்ணதாக மனத்தின் பின்னதாக ஞானேந்திரியங்களும் அத்தைசத அகங்காரத்தினின்றே தோன்றும். இந்த ஞானேந்திரியங்கள் ஐந்தும் எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படின்னா, மனம் எங்கிருந்து தோன்றியது? தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றியது. அதே தைசத அகங்காரத்திலிருந்து தான் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும். சரி, மற்ற கண்மேந்திரியங்கள் அது அஞ்சு சொல்லுவார்களே, அவை எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படின்னா, கண்மைந்திரியம் எல்லாம் முனம் உரை செய்த வைகாரிகம் தரும் என்பர் முன்னோர். நான் புதுசா சொல்லல, முன்னோர்களே சொல்லியிருக்கின்றார்கள். என் குருநாதனாகிய வைகண்ட தேவநாயனார் சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார். குரு முதல்வராகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஆகமங்களிலே அருள் செய்துள்ளார். என்ன சொல்லியுள்ளார் என்று சொன்னால், கண்மேந்திரியங்கள் எல்லாம் எங்கு தோன்றும் என்று கேட்டாயே, முந்தின பாடல சொன்னன அகங்காரத்தின் மூன்று வகைகள், அதுல தைசத அகங்காரத்துக்கு அடுத்தாற் போல சொன்னன வைகாரி அகங்காரம். அந்த வைகாரி அகங்காரத்திலிருந்துதான் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும் என்றார். அந்த கண்மேந்திரியங்கள் எவை, ஞானேந்திரியங்கள் எவை, இந்த பாடல பெயரெல்லாம் சொல்லல, ஏன்னா அதுக்கு அடுத்த பாடல தனியா ஒதுக்கி விட்டார். ஞானேந்திரியங்களுடைய பெயர்கள் என்னென்ன, அந்த ஞானேந்திரியங்களால் அறியப்படுகின்ற ஐம்புலன்கள் எவை எவை அது சொல்லியிருக்கார். மாதிரி கண்மேந்திரியத்திற்குரிய விடயங்கள் எவை, அதுக்குன்னே தனியா ஒரு பாடல். எத்துணை விரிவாக நம் பொருட்டு அருணந்த சிவாச்சாரிய சுவாமிகள் ஒரு அருக்கொடையினை, சிவஞான சத்தியார் என்ற பேரொரு கொடையினை மக்கள் எல்லாம் வழங்கியுள்ளார்கள். அந்த கொடையின் பயனை நம்மை அனுபவிக்கும்படி செய்தவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானிகள். தம்முடைய திருவருமயமான உரைத்திறத்தினாலே அதனுடைய மெய்ப்பொருளையெல்லாம் நாம் உணரும்படி செய்கின்றார்கள். அதுல வந்து அந்த ஞானேந்திரியங்களின் பெயரையும் அவற்றுக்குரிய விடயங்களையும், கண்மேந்திரியங்களின் பெயர்களையும் அவற்றுக்குரிய விடயங்களையும் சொல்லக்கூடிய அடுத்த பாடலை பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு குறிப்பு, இந்த பாடல சோத்திராதி தோன்றும் என சொல்லச்சம் அறிவித்துரைக்க, அங்கே இனமணி சோத்திராதி என்றுதான் இருக்கின்றது. சோத்திராதி தோன்றும், தோன்றுங்கிற சொல்ல நாம் அங்க போட்டுக்கணும். சோத்திராதி ஏன் சொன்னார் அப்படின்னா, தமிழ்ல வந்து மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஒரு வரிசைப்பாடுதான் பிரபலமா இருக்கு. ஆனா சமஸ்கிருதத்துல சொல்லும் போது, ஞானேந்திரியங்களை சொல்லும் போது செவியை, செவியிலிருந்து தொடங்கிதான் சொல்லுவார். சோத்திரம்னா செவிதான், சோத்திரம் தொடங்கி சொல்வார்கள். அது வடமொழி மரபு. செவி முதலியன அப்படிங்கிற இடத்துல சோத்திராதி சொன்னார். சரிப்பா, அடுத்த பாடல வந்து அந்த ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களையும் சொல்லி விடயங்களை சொல்லுங்க, அதை பார்க்கலாம். நற்செவி துவக்கு கண் நா நாசி ஐந்தினையும் நல்லோர் புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். புத்தி இந்திரியம் என்று புகன்றனர், புகன்றனர்னா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். புத்தி இந்திரியம்னா அந்த இடத்துல ஞானேந்திரியம், அறிவு பொறிகள் என்று சொன்னார்கள். இவைதான் ஐம்பொறிகள் அப்படின்னு பிரபலமாக வழங்கப்படுகின்றன. எவை, நற்செவி நல்ல செவியும், பார்த்தீங்கன்னா செவி தொடங்கி சொல்வது மரபு, சிவாகமம் மரபு செவி. சில பெயர்களை தமிழிலும் சில பெயர்களை வடமொழியிலும் சொல்லியிருக்கின்றார் என்றால், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று அப்பர் பெருமான் வாக்கு. அதனால செவி தமிழில் சொன்னார்கள். அப்புறம் எதை சொல்வார்கள் என்று சொன்னால், தோலை சொல்வார்கள். தோலை தான் மெயின்னு சொல்றாங்க. அந்த தோலை வந்து வடமொழியில் சொன்னார் சமஸ்கிருதத்தில். துவக்கு, துவக்குன்னா என்ன, தோல் மெய். அப்புறம் கண், தமிழ் சொன்னார் கண். மற்றவர்கள் தமிழ்ல தான் சொல்றார் நா, நான் எனது நாக்கு. ஆக வாயின்னு சொன்னா அது நாக்கை தான் குறிக்கும், உதடையோ மற்றதோ குறிக்காது, நாக்கு. ஏன்னா நாக்கு தான் என்ன செய்கின்றது, சுவையை அறிகின்றது. நாக்கு தான் ஞானேந்திரியம், அதை வாயின்னு சொன்னார்கள். அப்புறம் நாசி, அது மூக்கு. நாசி என்பது மூக்கு, அது மனதை அறி. ஆக செவி துவக்கு கண் நா நாசி ஐந்தினையும் நல்லோர் என்னவென்று சொல்வார்கள், புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். நல்லோர்னா நமக்கு குருமா குருமூர்த்திகளாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையினர் ஞானேந்திரியம் என்று புகன்றனர். இவற்றுக்கு விடயங்கள் எவை அது சொன்னார்கள். இவை நமக்கு சத்த நற்பரிச ரூப ரதகந்தங்கள் ஐந்தும் வைத்தனர் விடயமாக அடைவினின் மருவும் என்றே. அடைவினின் முறையே, அடைவினின் மேல தூக்கி போட்டுக்கணும். பதவுரையில பாருங்க, சிறப்பா செஞ்சிருக்காங்க. அடைவினில் முறையே என்ன, செவி தோல் கண் நாக்கு நாசி அப்படின்னு அஞ்சு சொல்லியிருக்காங்க. விடயங்கள் சொல்லும் போதும் அதுக்கு ஏத்த வரிசையில சொல்லணும். முதல்ல என்ன சொன்னாங்க, சத்தம். அங்க இந்திரியத்துல முதல்ல சொன்னது செவி, அப்போ அதனால அறியப்படுவது என்ன, சத்தம். விடயத்துல முதல்ல சத்தம் சொன்னார். அந்தந்த பொறிக்குரிய விடயத்தை வரிசைப்படி வரிசக்கிரவமா. ரெண்டாவது சொன்னா துவக்கு தோல், தோலினால் அறியப்படுவது என்ன, பரிசம், சூடு குளிர்ச்சி இதெல்லாம் தோல் உணருது. மென்மை வன்மை எல்லாத்தையும் தோல் தான் உணருது. இப்ப துவக்கக்குரிய விடயம் என்னது, பரிசம், தோலுக்குரியது பரிசம். அப்புறம் கண், கண்ணுக்குரியது என்ன, ரூபம், ரூபம் அதாவது உருவம். அப்புறம் நா, நாக்குரியது என்ன, ரதம். ரதம் என்பது தமிழ் விளக்கு, வடமொழியிலே ரசம் என்று சொல்வார்கள். ரசம் அப்படின்னாலே சுவைன்னு தான் அர்த்தம். சுவையா இருப்பதனால தான் அதுக்கு ரசம்னு பேர் வந்திருக்கு. மிகுந்த சுவையுள்ள ஒரு இனிப்பு பதார்த்தத்தை அதிரசம்னு சொல்றோம். அதிரசம்னா என்ன, அதிவேகம், மிக வேகம்னு அர்த்தம். அதிரசம்னா மிகுந்த சுவை. ஆக ரசம் என்பது சுவை, அதை தமிழ் விளக்குல ரதம்னு சொன்னார்கள். நாக்குரிய விடயம் எனது சுவை, சுவைனாலே அதுக்கு இனிப்பா தான் இருக்கணும் இல்லை, அறுசுவையும் அதில் அடங்கும். அப்புறம் கந்தம், கடைசியா சொன்னது நாசி மூக்கு, அதுக்குண்டான விடயம் என்னது, கந்தம். கந்தம் தமிழ்ல வந்து மனம், நல்ல மனம், நறுமணம். அத என்ன சொல்றோம் சமஸ்கிருதத்துல? சுகந்தம் சொல்றோம். சுகந்தம்னா நறுமணம். ஆகவே கந்தம் என்றால் மனம் அர்த்தம். இவைதான் முறையாக விடயமாக வரும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. இனி அடுத்த பாடலிலே கண்மேந்திரியங்களை பற்றியும் அவற்றினுடைய விடயத்தை பற்றி சொல்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் மாதவ சிவஞானத்தினுடைய பொடிப்புரை சிந்தனையினை நிறைவு செய்து கொண்டு இந்த நல்லதொரு சிந்தனையை செய்வதற்கு குருவர் பாலித்த சீரவளசி குருமகாசனியானவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழி மிகராளை போற்றுவிடுத்திக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.